ஆகவே இந்த சயோகம் என்றால் சேருதல் என்று பொருள்படும், இணைதல். சயோகம் இது ஒரு கலைச்சொல், இது தர்க்க சாஸ்திரத்திலும் இடம்பெறுகின்ற கலைச்சொல், சமய சாஸ்திரங்களிலும் வரும் வடமொழி சொல். என சை என்று தொடங்கக்கூடிய சொல் தமிழிலே கிடையாது என்று தொல்காப்பியர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆமா, ஒரு சொல் வந்து தமிழ் சொல்லா பிறமொழி வடமொழி சொல்லா பிறமொழி சொல்லா அப்படின்னா நான் முடிவு பண்ணணும்னா நிச்சயமாக தமிழ் இலக்கண அறிவு அங்கதான் வேண்டப்படும். இலக்கணம் வந்து அவ்வளவு ஒரு ஆர்வமாக ஒரு கேட்க முடியாத ஒன்றாக நான் தோன்றலாம், பொதுவாக பலருக்கும் தோன்றலாம். ஆனா இது எந்த மொழி சொல் அப்படின்னு தானே இப்ப வாக்குவாதமே நடக்கு இல்லையா? அதுக்கு கட்டாயம் அந்த மொழி இலக்கண எந்த மொழி சொல்லு சொல்ல முடியும். தொல்காப்பியம் சொல்றது தமிழ் மொழி எந்தெந்த எழுத்துக்களில் தொடங்க, தமிழ் மொழி சொற்கள் எந்த இன்னென்ன எழுத்துக்கள் எல்லாம் தொடங்கலாம், இன்னென்ன எழுத்துக்கள் தான் முடியலாம்னு இருக்குங்க. ஒரு சொல்லின் இறுதியில் இன்னென்ன எழுத்துகள் தான் இருக்கலாம், ஒரு சொல்லின் தொடக்கத்தில் இன்னென்ன எழுத்துகள் தான் வரலாம் அப்படின்னு தொல்காப்பியர் மொழி மரபுன்னு வச்சிருக்கார் ஒரு பகுதி, அதுல சொல்றார் மொழி மரபு. அப்ப இந்த சைலம் மொழி முதலில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே சயோகம் என்ற சொல் என்பது அது வடமொழி சொல், அதுக்கு இணைதல் சேர்தல் என்பது பொருள். ரெண்டு பொருள் உன்னோட ஒண்ணு சேரும்னாலே எந்த பொருள் தான் சேரும், அவயவ பகுப்புடைய பொருள் தான் உன்னோட ஒண்ணு சேர முடியும். ஒன்னு சேர்ந்த எந்த பொருள் நீங்க பாருங்க, அவயவ பகுப்புடைய பொருளா தான் இருக்கும் இல்லையா? அதை வைத்து மிக சிறப்பாக அந்த அணுக்கள் அவயவ பகுப்புடையவன் எவ்வளவு அரசு அடுத்தார் போன்று சொல்கின்றார். அவனுக்கு வேதம் உடன்பாடு, யாருக்கு? தார்கிய இருக்கு. ஆனா அவனா ஒரு விசேஷமா அப்படி ஒரு கொள்கையை வச்சிருக்கான், அணுக்கள் தான் முதல் காரணம். தோற்றமும் நிலையும் ஈரும் மாயையின் தொழிலதென்றே சாற்றிடும் உலகம் வித்து சாகாதி அணுக்களாக ஏற்றதேல் ஈண்டு நிற்கும் இல்லதேல் ஏய்வதின்றான். மாற்றம் நீ மறந்தாய் இத்தால் மாயையை மதித்திடாயே. தார்க்கிகனே, நீ மாயையே முதல் காரணம் என்று மதிப்பாயாக, ஏன்னா நீ வேதத்தை உடன்படக்கூடிய இல்லையா? அதனால உனக்கு சொல்றேன், வேத வசனம் இருக்கின்றதப்பா, மாயையே பிரகிருதி என்று அறிக அப்படின்னு வேதம் சொல்கின்றது. பிரகிருதினா முதல் காரணம் தான், மாயை தான் முதல் காரணம் என்பது அது தமிழ் சொல். அதுல வேதம் சமஸ்கிருதத்திலேயே சொல்லணும் இல்லையா? ஆனா பிரகிருதின்னு சொல்லப்பட்டது, அதுதான் காரணம், முதல் காரணம். மாயையே பிரகிருதி என்று அறிகேன்னு வருகின்றதே இல்லையா? அந்த வேத வசனத்தை, அந்த வேத மொழியை நீ மறுக்கலாமா, மறக்கலாமா? மேலும் உலக வழக்கம் இருக்கின்றது, வேத வழக்கு மட்டுமல்ல உலக வழக்கம் இருக்கின்றது. என்ன உலக வழக்கு? வித்து சாகாதி முதலியவற்றின் வைத்து உடம்பாட்டானும் எதிர்மறையானும் வழங்குகின்ற உலக மொழியும், அதாவது விதையில உள்ளதுதான் பயிரா வரும், விதையில இல்லாதது பயிராக வராது இல்லையா? நெல் விதையில இருந்துதான் நெல் பயிர் வரும், கமுகுல இருந்து கமுகுதான் வரும், நெல் கமுகாக நீளாது, இப்படிலாம் நெல்லை விதைச்சா கமுகு விளையுமாயா, இப்படிலாம் உலக வழக்கு இருக்கும் போது அந்த உலக வழக்கையும் நீ மறந்து மாயையில் உள்ள பிரபஞ்சம் தான் தோன்றுகிறது என்று நீ உணராமல் அணுக்களை போய் நீ முதல் காரணமாக சொல்லலாமா என்று சொல்லி அங்கே அவனை வேத வழக்கும் உலக வழக்கும் கூறியும் சொல்கின்றான். முதல்ல அந்த வேத வழக்கே உலக வழக்கே சொல்லல, முதல்ல அனுமான அளவு இப்படிதான் மறுத்தார். முதல்ல இது சொன்னா அதெல்லாம் வேத வழக்கெல்லாம் அதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாதுமா, அந்த வேத மொழிக்கு நான் வேற பொருள் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போவான். அதனால முதல்ல கருதல் அளவை தர்க்கம் கூறி மறுத்தார் இல்லையா? அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேரும்னு சொல்றேன், ஆகவே நீ சொல்ற அணுக்கள் காரிய பொருள் தான் அப்படின்னு மறுத்தாச்சு. அதுக்கப்புறம் மேற்கொண்டுதான் சொல்றார், அதுலேயே அவனால ஒன்றும் பேச முடியாது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இந்த வேத வழக்கும் உலக வழக்கம் சொல்கின்றார். ஏன்னா முதல்ல அனுமான பிரமாணம் கூறி தான் மறுக்கணும், அதிகரணம்னாலே அதுதான், அதான் அங்க காரணம். ஆகையினாலே மாயை தரும் என்றதற்கு மாயையே பிரகிருதி என்று அறிக, மாயை தரும்னா மாயை உலகத்தை தரும், மாயை தான் இந்த உலகத்தை தருங்கிறதுக்கு ஆதாரம் வேதத்தில் இருக்கு, மாயை பிரகிருதி என்று அறிக. அவன் வேதத்தை உடன்படுபவன், உலகாயுதன் போய் வேதம் சொல்லுதியா அப்படின்னு சொன்னா அது எனக்கு பிரமாணமே இல்லை என்றுவான். தார்க்கிகனுக்கு வேதம் பிரமாணம், அதனால சொல்றார் மாயை தரும் என்றதற்கு மாயையே பிரகிருதி என்று அறிக என்னும் வேதமொழியும் வித்து சாகாதி முதலியவற்றின் வைத்து உடம்பாட்டானும் எதிர்மறையானும் வழங்குகின்ற உலக மொழியும், இந்த விதையிலிருந்து இந்த பயிர் தான் வரும் அந்த பயிர் வராது என்று, இந்த பயிர் வரும் என்ற உடன்பாட்டு மொழி, அந்த பயிர் வராதுங்கிறது எதிர்மறை மொழி. உடன்பாட்டு மொழியாகவும் எதிர்மறை மொழியாகவும் உலக வழக்கில் இல்லையா? நெல்ல இருந்து நெல் தான் வரும் கமுகு வராதுன்னு, அந்த உலக மொழியாகவும் உலக மொழியும் சான்று ஆகலின் சான்றாக இருக்கின்றன. வேதமொழியும் உலக மொழியும் உலக மொழினா உலகத்து மக்கள் சொல்கின்ற அந்த எடுத்துக்காட்டுகள் சான்றாக இருக்கின்றன. ஆகையால் இதனாலும் அணுகாரணவாதத்தை விட்டு மாயையே காரணம் என்பதனை அறிவாயாக என்பதான். ஆகவே தார்த்திகனே, நீ உன்னுடைய அணுகாரணவாதத்தை கைவிடுவாயாக. மாயையே இந்த உலகத்திற்கு முதல் காரணம் என்ற உண்மையை யாம் மேலே காட்டிய அனுமான அளவை கொண்டும் இந்த பாடலிலே சொன்ன வேதமொழி உலக மொழி கொண்டும் அப்ப பார்த்தீர்களா, நம்முடைய அருளாளர்கள் பிற சமயத்தாரே மறுக்கின்றார்கள்னா அவர்கள் உண்மை நிலைக்கு உயர வேண்டும்ங்கிற நோக்கம் பற்றிதான் இல்லையா? ஆகவே ஏன்னா நம்முடைய சமய கருத்து குருட்டு நம்பிக்கை என்று அதை வந்து நாம ஒருத்தர் திணிக்கிறதுக்கு குருட்டு நம்பிக்கை இல்லை. அவனுக்கு தெளிவாக நாம வந்து பேசி அவனையும் அந்த தெளிந்த நெறிக்கு கொண்டு வந்தோம். பிரமாணம் கூறி வலியுறுத்தியவாறு வேத பிரமாணம் உலக வழக்கு ஆன்றோர் வாக்கு பிரமாணம் எல்லாம் கூறி மாயையே முதல் காரணம் என்பதை வலியுறுத்தினார். அதான் பிரமாணம் கூறி வலியுறுத்தியவாறு வேதத்தின் தொழில் அதனை உணர்ந்தார் மேல் ஏற்றி கூறப்பட்டது சொன்னார். அதாவது வேத மொழி வேதம் சொல்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு நூல் வந்து பேசுமா, அந்த நூலுடைய நூலை அறிந்தவர் சொல்கின்றார்கள், நூல் ஆசிரியர் சொல்கின்றார், அல்லது நூலை கற்றவர்கள் சொல்கின்றார்கள். நூலை கற்றவர்களுடைய செயல் தான் வந்து நூலின் மேல் ஏற்றி சொல்லப்படும். ஏனையவற்றை பிரித்தமையின் ஏகாரம் பிரிநிலைக்கண் வந்தது என்ன அப்படின்னா, எந்த ஏகாரம் பிரிநிலைக்கண் வந்தது, மாயையின் தொழிலென்றே இந்த உலகம் தோன்றுவதும் அழிவதும் மாயையை ஆதாரமாக கொண்டுதான், மாயையின் தொழிலது என்று சொன்ன போதாதா என்றே அப்படின்னா, மாயையை ஆதாரமாக கொண்டுதான் உலக தோற்றமும் நடக்கிறது ஒடுக்கமும் நடக்கிறது, வேறு எதையும் ஆதாரமாக கொண்டு அல்ல என்பதற்குத்தான் அந்த ஏகாரம் பிரிநிலை. ஏனையவற்றை பிரித்தமையின் இத்தால் என்புடி விகாரத்தால் தொக்க உண்மை காரிய உறுப்பின்மை மாத்திரையே அன்று என இறந்தது தெளியிற்று. என்ன சொன்னார், வேதமொழி சொன்னார் மாயையே பிரகிருதி அதுதான் உலகத்தை தருகிறது, வேத வசனம் காட்டினார் இல்லையா, நெல்லிலிருந்து நெல்லுதான் வரும் கமுக வராது போன்ற உலக மொழியும் காட்டினார். காட்டி இவற்றால் மாயையே முதல் காரணம் என்று அறிவாயா, இந்த வேத மொழியாலும் உலக மொழியாலும் மாயையே முதல் காரணம் என்று அறிவாயா, இவற்றால் இந்த ரெண்டு மொழிகளால் அப்படின்னா இந்த ரெண்டு மொழிகளாலும் அப்படின்னு ஒரு உண்மை போட்டாங்களாம். அந்த உண்மைக்கு என்ன பொருள் அப்படின்னா, இப்ப இவனும் வந்தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், அவனும் வந்தான், தம்பியும் வந்தான் சொன்ன அர்த்தம், அண்ணனும் வந்தான் தம்பியும் வந்தான் அர்த்தம். அது மாதிரி இந்த உலக மொழி வேத மொழி இவற்றால் நீ மாயையை முதல் காரணம் என்று ஏற்றுக்கொள்வாயாக, அந்த இடத்துல உம் போட்டாங்க. உலக மொழி வேத மொழி என்னும் இரண்டாலும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன அனுமான அளவையாலும் அதுபடி சிந்திச்சுப்பாரு. ஏன்னா அணுக்களுக்கு காரியத்தன்மை இருக்கு, அவயவ பகுப்பு இருக்கு, மாயைக்கு அவயவ பகுப்பு இல்லை, அவயவ பகுப்பு இல்லாத மாயை தான் முதல் காரணமா இருக்க முடியும் சொன்னோம். அந்த கருதலவையும் உங்க சிந்தனையில வச்சுக்கோ, அவற்றோடு இந்த வேத மொழி உலக மொழியும் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு அதையும் தழுவுத மாதிரி உண்மை போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த உண்மை தொக்கு நிற்கிறது காட்டுறாங்க. பார்த்த கூட இல்ல சுவாமிகள் அந்த இடத்துல ஒரு உண்மை தொக்கு நிற்கணுங்காங்க. ஏன்னா இந்த வேத மொழி உலக மொழியை மட்டும் வச்சு அவனை மாயையை ஏற்றுக்கோன்னு சொல்லல, ஏற்கனவே நாம கருதல் அளவையில காட்டியிருக்கோம், அனுமான அளவையில அவைய பகுப்பு இல்லாத ஒரே சடப்பொருள் மாயை தான், அதனால அதுதான் வந்து இந்த உலகத்திற்கு முதல் காரணமா இருக்க முடியும். அந்த அனுமான அளவையோடு இவற்றையும் நீ சேர்த்துக்கோ, வேத மொழி உலக மொழியும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்க ஒரு உண்மையை தொக்க வைத்து அருமையாக உரை சொல்லியிருக்கிறார்கள். மாயையின் உள்ள வஞ்சம் வருவது போவதாகும் மிக முக்கியமான பாடம். அதாவது பெரியவர்கள் அறிஞர்கள் எல்லாம் வந்து இந்த உலகம் வந்து மாயைதான் இந்த உலகத்துக்கு முதல் காரணம் அப்படின்னு காட்டுவதற்கு இந்த இடத்தை மேற்கோள் காட்டி பேசுவார்கள் எழுதுவார்கள். மாயையின் உள்ள வஞ்சம் வருவது போவதாகும், நீ அது இங்கு இல்லை என்னின் நிகழ்ந்திடும் முயலிற்கோடு போயவும் இலைகள் எல்லாம் மரங்களிற்புக்கு போதின் ஆயிடும் அதுவும் எண்ணில் காரணம் கிடக்கவாமே. என்ன சொல்கின்றார், மாயையின் உள்ள வஞ்சம் வருவது போவதாகும். மாயையில சக்தி சமூகமாக ஒடுங்கி இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் தான் தோன்ற வேண்டிய காலத்தில் முதல்வனால் தோற்றுவிக்கப்படும், ஒடுங்க வேண்டிய காலத்தில் அவனால் ஒடுக்கப்படும். ஆகவே உலகம் தோன்றுவதும் மீள ஒடுங்குவதும் மாயையிலிருந்துதான், மாயை ஆதாரமாக கொண்டுதான் என்று சொன்னார். அப்படியெல்லாம் ஒரு மாயின் ஒரு பொருள் இல்லைன்னு நீ சொன்னீன்னா முயல்ல இருந்து கொம்பு தோன்றலாம் ஐயா இல்லையா, இல்லாதது தோன்றாது. மாயையில உலகம் இல்லைன்னு சொன்னா அதுல இருந்து உலகம் எப்படி வரும், இல்லாமலே வரும்னு சொன்னா அப்ப முயல் தரையிலிருந்து கொம்பு வரட்டுமே. ஆகவே நீ சொல்வது பொருந்தாது, சர்க்காரி வாதத்துக்கு பொருந்தாது. அப்ப எதுல இருந்து எது வந்ததோ அந்த வந்த பொருள் அந்த முதல் காரணத்திலே போய் ஒடுங்கணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஆத்திகம் தர்க்கத்துல கட்டிக்காரன் இல்லையா. அதனால நம்ம எப்படி கேட்கலாம் பாருங்க, மாயையிலிருந்து உலகம் வந்ததுனால மாயையிலே போய் ஒடுங்கும்னு சொல்றீங்க இல்லையா. அப்ப நாங்க கேட்கிறோம் மரத்தில இருந்து உதிர்ந்த இலைகள்லாம் மறுபடியும் மரத்திலே போய் பொருந்துமா கேக்குறாங்க. இதுல இருந்து ஒரு பொருள் வந்ததோ அந்த பொருள் தான் போய் ஒடுங்கணும்னு சொல்றீங்க. மரத்திலிருந்து உதிர்ந்த இலைகள் எல்லாம் நீளவும் அந்த மரத்துல போய் சேருமா, போய் புகுமா அதுல போய் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். ரொம்ப நம்மளை போட்டு மாட்டிட்டான் போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சுருக்கமா சொல்லிவிட்டேன், என்ன ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தேன், அதை பார்ப்போம். போய் உகும் இலைகள் எல்லாம் மரக்கிளையிலிருந்து உதிர்ந்து போகக்கூடிய இலைகள் எல்லாம் மரங்களில் புக்கு போதின் ஆயிடும் அதுவும். நீ சொல்ற மாதிரி மாயையிலிருந்து தோண்டிய உலகம் மாயையில போய் உடுங்கும்னு சொன்னீங்களே, அப்ப மரத்திலிருந்து உதிர்ந்த உலகெல்லாம் மரத்திலே போகும் போல அப்படின்னு நிகழ்ச்சியா சொல்றான். ஏன்னா போகாது இல்லையா, அதனால மரத்திலே போய் ஒடுங்கும் போல அப்படின்னு நிகழ்ச்சியா சொன்னான். என்னில் என்று நீ கேட்பாயானால் தார்க்கிகனே காரணம் கிடக்கவாமே அப்படின்ட்டாங்க. அருணந்தி சிவாச்சாரியார் நாம உணர்ந்து கொள்ற மாதிரி எளிமையா சொல்லல, சுருக்கமா செறிவா சொல்லியிருக்காங்க. காரணம் கிடக்கவாமே, காரணம் கிடக்கவாமேனா என்ன பொருள் சொல்றாங்க என்னன்னு நம்ம பார்ப்போம். சாமி ஒரு உரை மூலமா பார்ப்போம். மாயையின் உள்ள வஞ்சம் வருவது போவதாகும் என்ன, அதுவன்றியும்னா அந்த உலக விளக்கு வேத விளக்கு அன்றியும் சர்க்காரிய காரணம் கொள்ளாது இல்லது உற்பத்தியாம் என்பார்க்கு. ஐயா முதல் காரணத்துல உள்ள பொருள் தான் ஐயா காரியமாக தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க சொல்றோம் இல்லையா, அதான் சர்க்காரியவாதம். சத் உள் பொருள், முதல் காரணத்தில் சூக்கும நிலையில் உள்ள பொருள் அர்த்தம் இந்த சத் என்பதற்கு. சத்காரியவாதம் அதுல உள்ள சத்துங்கிறதுக்கு விளக்கமா பொருள் பார்த்தோம்னா, சுருக்கமா பார்த்தோம்னா சத்து உள் பொருள் உள்ளது, விளக்கமா பார்த்தோம்னா ஆற்றல் மயமாக முதல் காரணத்தில் உள்ளது. அப்படி ஆற்றல் மயமா முதல் காரணத்தில் உள்ள பொருள் தான் காரியப்படும், காரியப்படும்னா தோன்றும். தோன்றுதல் இருத்தல் ஒடுங்குதல் மூன்றுமே காரியப்படுதுன்னு சொல்லப்படும். இந்த இடத்துல தோன்றும், காரியப்படும்னா செயல்படும் அர்த்தம் இல்ல, காரியம்னா செயல் அவை செயல்படும் அர்த்தம் இல்ல, செயல்படும் அது ஏற்கனவே இருக்குதுன்னு செயல்படும். இந்த இடத்துல காரியப்படும் தோன்றும், உள்ளதுதான் முதல் காரணத்தில் ஏற்கனவே உள்ளதுதான், புலப்படாமல் சக்திமயமாக ஏற்கனவே முதல் காரணத்தில் உள்ளதுதான். அந்த தங்கத்துல இந்த நகைகள் இந்த தோடு எல்லாமே வந்து சுருக்கமா இருந்திருக்கு, இப்பதான் அப்படி தோடா வந்திருக்கு, நகையா வந்திருக்கு, ஒட்டியானமா வந்திருக்கு இல்லையா, நெத்திச்சுடியா வந்திருக்கு, எல்லாம் அங்க வந்து புலப்படாமல் ஆற்றலமயமா இருந்தவைதான் இந்த அத்தனை காரியங்கள் ஆகிய அத்தனை ஆபரணங்களும் இல்லையா. அதை இல்லைன்னு யாராவது மறுத்தாங்கன்னா அப்போ அவர்கள் முயல்ல இருந்து கொம்பு வரும் அப்படிங்கறத உடன்படுதுவர்கள் ஆயிரும், எதுல இருந்து எதுனால வரும் சொல்லு இல்லையா. ஆகவே சர்க்காரிவாதத்துக்கு பொருந்தாது. அப்போ தார்க்கிகன் இத சர்க்காரிவாதம் உனக்கு பிடிக்காது, தார்க்கிகனுக்கு இகழ்வான். அதனால என்ன சொல்றான், அற்றேல் அப்படியானால் உள்ள பிரபஞ்சமே மாயையின் ஒடுங்கி மீள தோன்றும் என்பார்க்கும் அவ்வாறே மரத்தினின்று உதிர்ந்த இலைதானே மரத்தின் ஒடுங்கி மீளவும் மரத்தில் இருந்து தோன்றுதல் வேண்டுமே அப்படின்னு கேட்கிறான். இல்ல மாயையில் இருந்த பிரபஞ்சம் தான் தோன்றியது, தோன்றிய பிறகு அது மாயையே மீளவும் ஒடுங்கும், மீளவும் அது தோன்றும் காலம் வரும்போது அந்த மாயையிலிருந்தே தோன்றும். இப்படிலாம் நீங்க சொல்றீங்களே, அப்ப மரத்திலிருந்து உதிர்ந்த இலைகளே வந்து மீன வந்து மரத்திலே போய் பொருந்தும், பொருந்தி மறுபடியும் அந்த மரத்திலிருந்தே தோன்றும் என்று கூறலாம் போலும் அப்படிங்கிறான், இகழ்ச்சியா கேட்கிறான். இல்லையா மரத்தினின்று உதிர்ந்த இலைதானே மரத்தின் ஒடுங்கி மீள தோன்றுதல் வேண்டுமெனின் அகுது ஒக்கும். நீ கேட்டது ஒரு வகையில சரிதான், ஆனா அதுக்கு விடை சொல்றேன் பார். அஞ்ஞனம் உதிர்ந்த இலைகள் சத்தியரூப காரணமாய் நிலவேருடைமை, மரத்திலிருந்து உதிர்ந்த இலைகள் அது வாடி போய் அது சூக்கும நிலை அடைஞ்சி சக்தி ரூபமா கிடக்கின்றது இல்லையா. ஆகவே அவை மீளவும் தோன்றக்கூடிய காரணம் வரும்போது என்ன செய்யலாம், காற்று முதலிய துணை காரணங்களால் மீள அந்த மரத்துல போய் அந்த ஆற்றல் போய் பொருந்தலாம், பொருந்தி அதுல இருந்து தோன்றலாம், இழுக்கு இல்லை, தோன்றுவதற்கு எந்த தடையும் இல்லை இல்லையா. அப்படி போய் ஒடுங்குவதற்கு ஒரு காலம் வராவிட்டால் தோன்றாது, அது பற்றி நமக்கு என்ன இழுக்கு வந்தது இல்லையா. இலைகள் வந்து மறுபடியும் அந்த மரத்துல போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் கூடி வந்தால் சேரும், இல்லதான் அப்படி கிடக்கும், அதை பத்தி நமக்கு என்ன. ஆனா அந்த உலகமானது உயிர்களின் ஆணவ மனத்தை ஒடுக்குவதற்கென்றே தோற்றுவிக்கப்பட்டது. ஆகவே இது இந்த உலகம் சங்கார காலத்தில் ஒடுங்கும், உயிர்கள் ஓய்வெடுப்பதற்காக மறுபடி உயிர்கள் பக்குவப்படுவதற்காக சிருஷ்டி காலத்தில் தோன்றும். இந்த உலகம் ஒரு நியதிப்படி நடப்பது, மரத்தின் நிலைகள் அதுக்குள்ள நியதிப்படி அது நடக்கும். காற்றுமதி துணைக்காரணங்களால் அந்த உதிர்ந்த இலைகள் ஆற்றல் மயமாய் அது வாடிப்போய் ஆற்றல் மயமாக கிடக்கிற அந்த இலைகள் மரத்தில் பொருந்தலாம், பொருந்தக்கூடிய காலம் வந்தால் பொருந்தலாம், பொருந்தி மறுபடியும் அதே மரத்தில் தோன்றலாம். அது பற்றி நமக்கு என்ன வந்தது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அருமையா சொன்ன இல்லையா. அஞ்ஞனம் உதிர்ந்த இலைகள் சக்திரூப காரணமாய் நிலை வேறு உடைமையின் சக்திரூபமா இருக்கு, அழிஞ்சு பேர்ல நிலையா இருக்கு. அது மீள தோன்றுதற்குரிய பிற காரணங்கள் எல்லாம் அதனோடு ஒருங்க கூடியவடி. எவ்வளவு அருமையா சொல்ற பாரு, மீள தோன்றா அந்த மரத்து பக்கம் எடுத்து போடுறான், மறுபடியும் ஒரு காத்தடிச்சு மரத்தோட போய் அந்த அந்த மக்கி போன அந்த இலை வந்து மரத்தோட போய் ஒட்டுது, அது ஆற்றலா அப்படி அந்த மரத்தோட கலக்கிறது, கலந்து மறுபடியும் அதுல இருந்து தோன்றலாம் இல்லையா. அதான் அதற்குரிய காரணங்கள் எல்லாம் ஒருங்கு சேர்ந்த வழி தோன்றும். அப்படி காரணங்கள் எல்லாம் பிற காரணங்கள் எல்லாம் உரிய காரணங்கள் எல்லாம் ஒருங்கு சேராட்டா தோன்றாது, அது பற்றி நமக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டா இல்லையா. அதான் சொன்ன அஞ்சனம் உதிர்ந்த இலைகள் சத்தியரூப காரணமாய் நிலைவேறு உடைமையின் அது மீள தோன்றுதற்குரிய பிற காரணங்கள் எல்லாம் அதனோடு ஒருங்கு கூடியவழி அவ்வாறே தோன்றும். அல்லுளி தோன்றாது இல்லைன்னா தோன்றாது. அது பற்றி கடாவென்ன, அது பற்றி என்ன கேட்க வேண்டியது இருக்கு? கடான கேள்வி தடை, அது பற்றி என்ன தடை எடுக்க வேண்டியிருக்கு என்பதா தர்க்கம் கூறி வலியுறுத்தியவாறு. தார்க்கிகண்டையே வந்து தர்க்கம் கூறி வலியுறுத்துறாங்க இல்லையா. அவன் கேட்டா அந்த கேள்வி தர்க்க ரீதியா பேசிருக்காரு. உதிர்ந்த இலைகள்லாம் வந்து மக்கி போய் சக்திமயமா கிடக்குதுப்பா, காற்று நீர் போன்ற பிற காரணங்கள்லாம் ஏதாவது ஒன்ன சேர்ந்து இந்த மக்கி போன இந்த சக்திமயமான இலைகளை மீண்டும் அந்த மரத்தோடய பொருந்த வைத்தால் அந்த மரத்திலிருந்து வரும். அப்படி அந்த காரணங்கள் எல்லாம் ஒன்னு சேராட்டா வராது, அது பற்றி ஒன்னும் தடை இல்லை என்று அருமையாக சொன்ன. அதுவும் உண்மை அசை, அதுவும்ங்கிற உண்மை வந்து நம்ம வந்து அதுல அந்த உண்மைக்கு பொருள் இல்லை, ஓசையை சேர்ப்பதற்காக வந்ததுதான். பிற காரணங்கள் ஆவன கண்மம் காலம் முதலாயின கிடத்தல் முதற் காரணத்தோடு ஒருங்கு செய்தல். கிடத்தல்னா அந்த காரிய பொருள் முதல் காரணத்துல போய் ஒடுங்குதல், அதான் ஒடுங்கி கிடத்தல். கிடக்க ஆம் என்பது அந்த மரத்துல போய் இது ஒடுங்கி கிடந்தால் ஆம், ஆம்னா மீள தோன்றும். கிடக்க ஆம்னா மழை பெய்ய குளம் நிறையும் என்றார் குளம் என்றது. மழை பெய்ய குளம் நிறையும்னா மழை பெய்தால் குளம் நிறையும் அப்படிதான பொருள். அது மாதிரி மரத்துல போய் ஒடுங்க மீள தோன்றும்னா மரத்துல போய் இந்த இலைகள் ஒடுங்கினால் மீள தோன்றும், ஒடுங்காட்டா தோன்றாது. ஆனா உலகம் கண்டிப்பா மாயில ஒடுங்குது இல்லையா, அதனால அது மாயில இருந்து மீள தோன்றும் அப்படி சொல்லிட்டு. அதுவே தோன்றுதற்குரிய காரண இயல்பு இல்வழியும். அந்த இலைகளே போய் மரத்துல போய் ஒடுங்கினாதான் மீள அந்த மரத்துல இலைகள் முளைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஏன்னா இன்னொருத்தனுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த இலைகள் போய் அந்த மரத்துல போய் பிற காரணங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபேவரா அமைஞ்சு காற்று நீர் போன்றவை எல்லாம் அமைஞ்சு இந்த மக்கி போன இலைகள்லாம் போய் மீள அந்த மரத்துல ஒடுங்கினாதான் அந்த மரத்துல இருந்து இலைகள் முளைக்குமோ அல்லது அந்த மரத்திலிருந்து நம்ம இலைகள் முளைக்காதோ அப்படின்னா வேறு புதிய இலைகள் தோன்றுவதற்குரிய ஆற்றல் அந்த மரத்துல அது போல எத்தனையோ இருக்கும், அதனால புதிய இலைகள் தோன்றுவதற்கு ஒன்றும் இழுக்கு இல்லை அப்படின்னு அதையும் விளக்குகின்ற. அதுவே தோன்றுவதற்குரிய காரண இயல்பு இல்வழியும். உதிர்ந்த இலைகளே மீள போய் மரத்துல ஒடுங்கி அது புதுசா தோன்றுவதற்கு காரணங்கள் எல்லாம் கூடி வராவிட்டாலும் கூட மரத்தின் கண் அதுபோல மற்றும் சக்திகள் பல உளவாகலே இலையை தோற்றுவிக்கின்ற ஆற்றல் மரத்துல இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. ஆகையினால் இயல்புடைய வேறு வேறு இலைகள் தோன்றுவதற்கு இழுக்கின்மையும் அறிக, வேறு வேறு புதிய இலைகள் தோன்றுவதற்கும் ஒன்றும் இழுக்கு இல்லை. உரையாசிரியர் சுவாமிகள் தருகின்ற மேல் குறிப்பு. ஆகவே இவற்றையெல்லாம் சொல்லி முடிந்த முடிவாக இந்த பாடல் சொல்கின்றார். இது இன்னும் முக்கியமான பாடல். ஆகவே சித்தாந்தப்படி இந்த உலகம் உள்பொருளா இல்பொருளா இல்லையா, அதுக்கு அது வந்து இந்த உலகம் என்றுமே உள்பொருள் அனாதி பொருள் என்று சொல்லலாமா அல்லது ஒரு காலத்தில் உண்டான பொருள் என்று சொல்லலாமா, அதுதான் எடுத்துக்கொள்கின்ற. உலகம் ஆதியா அனாதியா, உள்பொருளா இல்பொருளாங்கிறத உலகம் ஆதியா அனாதியா, ஆதினா ஒரு காலத்தில் வந்தது, அனாதினா என்றுமே உள்ளது இல்லையா. இதுல பெரிய சிக்கல் இருக்கு. உலகம் என்றுமே உள்ளதுன்னா அதை ஒரு காலத்தில் இறைவன் தான் தந்தான் எப்படி சொல்லலாம், அதான் என்றும் உள்ளதுன்னு ஆயிருவேன். ஒரு காலத்தில் இறைவன் தான் தந்தான்னா அப்போ அது என்றுமே இருப்பதல்ல, இறைவன் தந்ததிலிருந்து தான் உண்டாச்சு இல்லையா. அப்ப இல்லாதது எப்படி உண்டாச்சு, இல்லாதது எப்படி இறைவன் தந்தான் அப்படின்னு கேள்வி வரும். அப்பதான் சொல்றாரு அது ஏற்கனவே உள்ளதுதான் யா, அது அனாதிதான். முதல் காரண மாயையில் சக்திமயமாய் அது எப்போதுமே கிடப்பது இல்லையா. அப்ப அந்த உலகத்தை வந்து தோற்றம் உடையது ஆதி உடையதுன்னு ஏன் சொல்றோம்னா அந்த சூக்கும நிலையிலிருந்து சூழ நிலைக்கு வருவதனால் ஆதி உடையதுன்னு சொல்றோம். ஒரு கர்த்தாவினாலே, ஒரு கர்த்தாவினுடைய ஆற்றலினாலே, ஒரு புயவனாகிய கர்த்தாவினுடைய ஆற்றலினாலே மண்ணிலே சூக்குமரலில் உள்ள பானை சூழ்நிலைக்கு வருவது போல இல்லையா. சிவபெருமானாகிய அந்த கர்த்தாவினாலே மாயையிலே சூப்பர் நிலையில் இருக்கின்ற உலகம் அதுவரை இருக்குன்னா அறியப்படும்படி இல்லையே. சிவபெருமானுடைய ஆற்றலினாலதான் அது அறியப்படும்படி புலப்பட்டு தோன்றுகிறது. அதனால அது ஆதி உடையது, தோற்றம் உடையது, தொடக்கம் உடையதுன்னு சொல்றோம். இருக்கிறதா இல்லையான்னு பார்த்தா அது தொடக்கமில் காலம் தொட்டே இருக்கிறது. ஆகவே உலகம் அனாதிதான், ஆதி அற்றது என்றும் உள்ளது. ஆனால் ஒரு கர்த்தாவினாலே புலப்பட்டு தோன்ற செய்வதனாலே அதை ஆதி என்றும் கூறுவர் சொல்றாங்க. காரணமும் உள்பொருள் என்றும் உள்பொருள், அந்த காரணத்தில் காரியமும் என்றும் உள்ளது. அந்த நோக்கத்தில் பார்த்தால் உலகம் அனாதி, ஆனால் அந்த காரணத்திலே காரியம் உள்ளது என்றாலும் அறியும்படி இருக்கவில்லை இல்லையா. ஐந்து பூதங்கள் அந்த பகுப்பு எல்லாம் தெரியுமா, பானை சட்டின்னு தனித்தனியா தெரியுமா, ஒரு மண்ணை பார்த்தா ஆனா எல்லாம் கிடக்கின்றன இல்லையா. அந்த பகுப்பு இல்லாமல் ஒரே ஆற்றலாக கிடக்கின்றன. அந்த நிமித்த காரணத்தினால் அவை ஒவ்வொன்றும் தனித்தனியா வரையப்பா, இவ்வளவு சங்கதிகள் இந்த மண்ணுக்குள்ள இருந்திருக்கா, இந்த தங்கத்துக்குள்ள இவ்வளவு சங்கதிகள் இருந்திருக்கா, இத்தனை ஆபரணங்கள் இருந்திருக்கிறதா இல்லையா. ஒவ்வொரு காலத்துல லேட்டஸ்டா எப்படி எல்லாம் கொண்டு வரான் பாருங்க, எப்படி எல்லாம் நகைகள் செய்யறான். அவ்வளவும் இந்த தங்கத்துக்குள்ள இருந்தவைதான், ஆற்றல் மயமாக இருந்தவைதான். இல்லைன்னு சும்மா இகழ்ந்தாலும் வேற எதுல இருந்தாலும் அந்த நகைகள் வரணும் இல்லையா. அதுல இருந்தா வரும், தங்கத்தில இருந்தா வரும். ஆகவே காரணமும் உள்பொருள், அதிலே காரியமும் சக்திமயமாய் உள்பொருள் என்ற நோக்கில் பார்த்தால் உலகம் அனாதி. ஒரு கர்த்தாவினாலே தரப்பட்டு அது தந்த பிறகுதான் பிறராலே அறியப்படுகின்றது, அது இருக்கின்றது என்பது. அந்த நோக்கிலே பார்த்தால் அது ஆதி, தொடக்கம் உள்ளது, அதனால் அது ஆதி என்றும் சொல்வர் இல்லையா, சொல்லலும் ஆகும். அப்படி அந்த மாயையை தருபவன் யார் அப்படின்னா, உள்ள அந்த மாயையிலிருந்து இந்த உலகத்தை எல்லாம் தருபவன் யார், தருபவன் ஒருவன் வேண்டும் சொன்னால் அவன் யார் என்று கேட்பாயானால், உள்ளவாறு உரைக்கின்றேன் நீ கேட்பாயாக அப்படின்னு சொல்றேன். ரொம்ப அருமையான பாடல். கருது காரணம் உண்டாக காரியம் உள்ளதாகி வருதலால், காரணமும் உள்பொருள் காரியமும் அதுல சக்திமயமாய் உள்பொருள் என்று இருப்பதால் அனாதி வையம், வையம் உலகம் அனாதி என்றும் உள்பொருளே. அது ஆதினும் இந்த உலகத்தை சொல்றான். ஏன்னா மற்றொரு கடவுள் இத்தை தருதலா, ஐயா காரணத்துல கிடந்ததுதான், சக்திமயமாலா கிடந்தது, சூப்பமாலா இருக்கு, அருவமாலா இருக்கு, இருக்குன்னு நமக்கு தெரியலையே. மற்றொரு கடவுள் தான் அதை வந்து புலப்பட வைக்கிறான். அதனால அதை உலகத்தை ஆதியாக சாற்றலும் ஆகும். உலக தொடக்கம் உடையது, இன்றிலிருந்துதான் தோன்றியது என்று சொல்லவும் கூடும். அப்படி இந்த மாயையிலிருந்து உலகத்தை தருகின்ற தலைவன் யார், மாயைக்கு ஒருவன் யார், ஒருவன் ஆர், ஆர்னா யார் என்னில் என்று கேட்பாயானால், உள்ளவாறு உரைப்ப கேள்வி, உள்ளவாறு நான் உரைக்கின்றேன், அதனை மனம் பற்றி கேட்பாயாக. சுவாமிகளுடைய உரை. அற்றேன் இங்கனம் சர்க்காரியவாதம் கூறுவார்க்கு உலகம் அழிபொருள் என்றால் பொருந்தாதாய் முடியுமெனில் அற்றென்று. எப்படி வைக்கிறாங்க வாதத்தை இல்லையா, உள்ளதுதான் தோன்றும் இல்லையா, உள்பொருள் என்றும் உள்பொருளே, இல்பொருள் என்றும் இல்பொருளேன்னு சொன்னா, அப்ப ஒரு காலத்துல அந்த உலகம் அழியும்னு சொல்றாங்க ஐயா. நீங்க இப்படி சர்க்காரியவாதம் சொல்லிட்டு உள்ளது என்றும் உள்ளதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப இன்னைக்கு உள்ள உலகம் நாளைக்கு அழியும்னு சொல்றாங்களே, அதுவும் வேதம் சொல்லுத, அப்ப அது பொருந்தாம போயிருமே அப்படின்னு. அப்படி அல்ல, அழிதல்னா மறுபடி சூக்கும நிலையில் போய் ஒடுங்குதல் தான் அர்த்தம். அதான் சொல்றேன், அற்றன்று. காரணம் காரியம் இரண்டும் உள்பொருளே என்பது மேற்கூறியவாற்றான் இனிது விளங்குதலில். காரணமும் உள்பொருள், அதுல சக்திமயமா காரியமும் உள்பொருள். மேல எத்தனையோ உதாரணங்கள் சொன்னோம் இல்லையா. ஆமா, மண்ல இருந்து பானை வருது, தங்கத்திலிருந்து தான் நகைகள் வருது. ஆகவே காரணம் காரியம் இரண்டும் உள்பொருளே என்பது மேற்கூறியவாற்றான் இனிது விளங்குதலில். காரிய பிரபஞ்சமும் நித்த பொருளேயாம், காரிய பிரபஞ்சம் என்னதுதான், நித்த பொருள் தான். அப்ப உலகத்தை அனித்தம் தானே சொல்றோம், நிலை அற்றது தானே சொல்றோம், அது நித்த பொருள்னு சொல்றாங்கன்னா ஒரு நிலையில் இருக்காது, அவ்வளவுதான். நித்த பொருள் இல்ல இந்த உலகம், அனித்த பொருள்னா அழிஞ்சு இல்லாமலே போயிருமா, ஒரு நிலையில இருக்காது, நிலை மாறிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் அனித்தம் நிலையாமை எல்லாம் சொன்னது, அழிஞ்சு போயிருங்கிற அர்த்தத்தில் இல்ல, வேறொரு நிலையை அடையும். ஆகவே எப்பவுமே ஏதாவது ஒரு நிலையில நித்தமா இருக்கக்கூடியதுதான், ஒரு நிலையில இருக்காது, அவ்வளவுதான். ஆகவே காரிய பிரபஞ்சமும் நித்த பொருளேயாம். ஒரு கர்த்தாவால் ஒரு காலத்தில் விளங்கி தோன்றுகிறது, இன்னொரு காலத்தில் ஒடுங்கி மறைந்து விடுகின்றது. அது பற்றி இந்த உலகம் அழிபொருள் என்றும் இல்லையா, தூளாவத்தை சூக்குமாவத்தைன்னு மாறுதை பற்றி அழிபொருள் என்றும் வழங்கப்படும். ஒரு கர்த்தாவால் ஒரு காலத்து விளங்குதலும் ஒரு காலத்து மறைதலும் ஆகிய அவத்தை வேறுபாடு பற்றி, அவத்தை நிலை, அந்த நிலை வேறுபாடு பற்றி, அவத்தை வேறுபாடு பற்றி அழிபொருள் என்றும் சாற்றப்படும். தூள நிலையிலே இருக்குல்ல, சூப்பர் நிலைக்கு போயிருது, நமக்கு தெரியல அதுக்கப்புறம், அதனால அது அழிவுன்னு சொல்லலாம். அவ்வவத்தை வேறுபாடு கருதாத வழி உண்மையால் நித்த பொருள் என்பதே துணிவு. அவத்தை வேறுபாடு நான் பார்க்கலையா, இருக்குதா இல்லையா, எந்த நிலையில இருந்தாலும் சரி, இந்த நிலையில இல்ல இன்னொரு நிலைக்கு போனாலும் சரி, மொத்தத்தில் அது இருக்கா இல்லையான்னு கேட்டா என்றுமே இருப்பதுதான். இப்ப அழிதல்ங்கிறது புலப்படாத ஒரு அவத்தை நிலையை போய் அடைந்ததுனாலதான் அழிதுன்னு சொல்றோம் அப்படின்னு அருமையாக விளக்கி தொகுத்து விளக்கி விட்டார். அப்போ இந்த கடைசி அடிக்கு இதுல பொருள் சொல்ல பாருங்க, மாயைக்கு ஒருவன் யார், மாயிலிருந்து உலகத்தை தருபவன் யார் என்றால் உள்ளவாறு சொல்கின்றேன் நீ கேட்பாயாக என்றார் இல்லையா. மாயைக்கு ஒருவனார் என் இங்கெண்ணில் உள்ளவாறு உரைப்ப கேள்வின்னு சொன்னார். அந்த அடிக்கு இந்த பாடல பொருள் சொல்லல, இந்த பாடல தான் அந்த அடியும் இருக்கிறது. அதனால அந்த அடிக்கு இந்த பாடல பொருள் சொல்லல. சாமின்னு தெரியாதா அந்த அடி இந்த பாடல் தான் இருக்குன்னு, நமக்கு தெரியாதா அவருக்கு தெரியாதா, அந்த அடி அடுத்த பாடலோடு தான் சேர்ந்து பொருள் தருமா, அடுத்த பாடலோடு தான் சேர்ந்து பொருள் தருமா. ஆகவே இவ்வாறு அருமையாக கூறினான். ஏன்னா அடுத்த பாடல சாங்கியன் வருகின்றான், அவன் தான் கேட்கின்றான் அந்த கேள்விய. அவனுக்கு நாம சொல்ற சர்க்காரிவாதம் முழுக்க உடன்பாடு. காரணமாயையும் உள்பொருள், அதுல காரியமாகிய உலகமும் உள்பொருள், மாயிலிருந்தா உலகம் தோன்றும், ஒடுங்கினா மறுபடியும் மாயில தான் ஒடுங்கும், அப்படி காரணத்தில் உள்ள காரியம்தான் தோன்றும், இல்லாதது தோன்றாது என்ற அந்த சர்க்காரிவாதம் அவனுக்கு நூற்றுக்கு நூறு உடன்பாடு. ஆனால் அதை தருவதற்கு ஒரு தலைவன் வேண்டாம்னு சொல்றான். அந்த இடத்துலதான் பிணங்குறான், அதான் கேட்கிறான் மாயைக்கு ஒருவன் யார் அப்படின்னு கேட்கிறான். உள்ளவாறு சொல்கின்றேன் கேட்பாயாகன்னு சொல்லி அவனுக்கு அருமையா விளக்கம் கொடுக்கிறார். அதான் அடுத்த பாடல் கூட இணைச்சு விட்டேன். இந்த நுட்பம்லாம் யாரு சாமியில் சொல்லாட்டா நம்ம பாட்டுல நம்ம போக்குல தான் பாத்துட்டு இருக்கோம், உண்மை பொருள் நமக்கு விளங்காது. அதான் சொல்றாங்க, மாயைக்கு ஒருவனாறு எண்ணிங்கண்ணின் உள்ளவாறு உழைப்ப கேள்வி என்பது ஒழித்து மற்றவற்றுக்கு தான் இந்த பாடல் நம்ம சொல்லணும்னு சொல்றாங்க. அதை விளக்கமா சொல்ல இருக்கின்றார்கள். வருகின்ற சிந்தனையிலே அந்த விளக்கங்களை எல்லாம் காண இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும்